السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة، صدق الله العلي العظيم. غنيتكم مريادكم ريا இவ்விழாவின் தலைவர் என்னுடைய கண்ணியத்துக்குரிய ஆசான் ஹஜ்ஜி முகமது ஹசரத் அவர்களே, மேலும் சபையின் முன்வரிசையில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர் சம்மாந்துறை தேசிய பாடசாலையின் இன்றைய நாள் அதிபர் அவர்களே, அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய தலைவராகவும் இன்றைய நாள் செக்ரட்டரியாகவும் காரியதரிசியாகவும் இருந்து நம் அனைவருக்கும் பல வகையான புத்திமதிகளையும் பல வகையான யுத்திகளையும் சொல்லி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய முபாரக் அவர்களே, என்னுடைய ஆசான்களில் ஒருவர் என்று சொல்லி நான் யாரை கொண்டு பெருமைப்படுவேனோ அப்படிப்பட்ட ஹதரத் ஹலீல் ஹதரத் அவர்களே, மேலும் சபையிலே வீற்றிருக்கக்கூடிய மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மாரூஃப் ஹதரத் ஜலீல் ஹதரத், இவர்கள் எல்லாம் தபலீகுல் இஸ்லாத்தில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கும் அங்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருந்தான். இதே போன்று சம்மாந்துறை வாழ் அன்பு சகோதரர்கள், தாய்மார்கள், கலாசாலையின் ஷரியா பிரிவின் கலாசாலையின் மாணவ மணிகள் அனைவரையும் விழித்தவனாக என்னுடைய உரையை நான் இந்த இடத்தில் ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய சில உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உண்மையிலேயே சம்மாந்துறைக்கு வருவதென்று சொன்னால் சம்மாந்துறைக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு 1983 இலங்கையில் நடைபெற்ற ஒரு மாபெரும் இஜ்துமா, அந்த இஜ்துமாவுக்கு வருகை தந்த கண்ணியத்துக்குரிய தபலீக் ஜமாத்தினுடைய தலைமை பீடத்திலிருந்து வந்த அந்த ஜமாத்துடன் சேர்ந்து எனக்கும் இங்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய கலவரத்துக்கு பிறகு இந்த கலாசாலையில் ஒரு மாணவனாக வந்து தபலீகுல் இஸ்லாத்தில் சுமார் 6 கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கிறான். அன்று தொட்டே இந்த ஊருடன் ஒரு வகையான பாசம், ஒரு வகையான அன்பு. சம்மாந்துறைக்கு வருவதென்று சொன்னாலும் ஒரு சந்தோஷம், சம்மாந்துறை மக்களை எங்காவது சந்தித்தாலும் சந்தோஷம், ஆங்காங்கே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜமாத்துகளில் போய் இருக்கும் பொழுது சம்மாந்துறை என்று சொன்னால் அவர்களுடன் கூடுதலாக பேசிவிட்டு வரக்கூடிய ஒரு வணக்கமும் எனக்கு இருக்கிறது. இதே போன்று இது மாத்திரமல்ல, நான் சென்ற அக்டோபர் மாதத்தில் ஒரு ஜெனீவாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். என்னுடைய சொந்த பயணம், ஹஜ்ஜி பெருநாளுடைய ஒரு நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜெனீவா வழியாக நான் பிரான்சுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது விமான நிலையத்தில் என்னை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் விமானத்துக்கு, அதாவது விமான நிலையத்துக்கு உள்ளேயே வந்து என்னுடைய பெயரையும் அங்கே குறித்து எழுதி வைத்துக் கொண்டு என்னை வரவேற்பதற்காக வேண்டி காத்து நின்றார். நான் அவரை கண்டதும் கேட்டேன், நீங்கள் யார் என்பதாக. ஏனென்று சொன்னால் ரெண்டு தொழக்கூடிய அடையாளம் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸ்ரி ஸுஜூத் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவருடைய நெத்தியில் சுஜூத் செய்த அடையாளம் இருந்தது. அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் சம்மாந்துறையைச் சேர்ந்தவர், இலங்கை தூதரகத்தில் நான் வேலை செய்கிறேன், ஒரு ஆபீசராக இருக்கிறேன், உங்களை வரவேற்பதற்காக வேண்டி நான் விமான நிலையத்துக்கு வெளியே இருக்காமல் விமானத்தின் நிலையத்துக்குள்ளே வந்து விட்டேன் உங்களுடைய என்று சொல்லி என்னை அவர் வரவேற்றுச் சென்றார். இப்படியாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆங்காங்கே போகக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் சம்மாந்துரை வாழ் மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு வகையான சந்தோஷமும் ஒரு வகையான மனக்குளிர்ச்சியும் ஏற்படுவது ஒரு வழக்கம். ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒன்றை இயற்கையாகவே ஆக்கி வைத்திருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் இங்கிருந்த உலமாக்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர், எங்களை விட்டு மறைந்து போன கண்ணாடி ஆளும் என்று சொல்லி கண்ணியமாக அழைக்கப்படக்கூடிய அலியார் ஹஜ்ரத் அவர்கள், இதே போன்று எங்களுக்கு அறிவை மாத்திரம் சொல்லித்தராமல் தாவத்தையும் சொல்லித்தந்தார்கள், அஹ்லாக்கையும் சொல்லித்தந்தார்கள், பண்பாட்டையும் சொல்லித்தந்தார்கள், எளிமையான வாழ்வையும் சொல்லித்தந்தார்கள். வறுமை அல்ல எளிமை, செல்வந்தனாக வாழ முடியும் ஆனாலும் ஒரு எளிமையான வாழ்க்கையையும் காட்டித்தந்த ஹசன் மௌலவி அவர்களும் இந்த ஊருக்கு சொந்தமானவர்கள். இதே போன்று எம்ஆர் ஹஜ்ரத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இலங்கைக்கே தாலிபுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப குர்ஆனை உலகத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்த அந்த மாதிரிய மனிதர் பாசி ஆலிம் அவர்களும் இந்த ஊருக்கு சொந்தமானவர். நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் அவருடைய நோயை குணப்படுத்தி ஆபியத்தான வாழ்வை நிச்சயமாக்குவானார். ஷேகு தபலீர் என்று சொல்லி நம் அனைவருக்கும் உஸ்தாதாக இருக்கக்கூடிய அவர்களுடைய துவாவுக்கு நாங்கள் பாத்தியமான மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை புரியக்கூடிய அலியார் ஹஜ்ரத் அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள். இப்படியாக சொல்ல போனால் ஏராளமான உலமாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த ஒரு கண்ணியமான பூமியாகத்தான் இந்த சம்மாந்துரை மண்ணை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சம்மாந்துர மண்ணை பொறுத்தவரையில் அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்றை எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பெரும் அரசியல் தலைவர்கள், அதாவது சாதிக்க வேண்டும், சாதிப்போம், சுயலாபம் அடைய மாட்டோம், சுயலாபத்துக்காக வேண்டி சமூகத்தை பலிகொடுக்க மாட்டோம், சுயலாபத்துக்காக வேண்டி எங்களுடைய குடும்ப எங்களுடைய சமூகத்தை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி திடகாத்திரமான உறுதியான மனோநிலையில் இருந்து கொண்டு தியாக உணர்வுடன் அரசியல் செய்த அரசியல் தலைவர்கள், வெறுமனே பணத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு செல்வாக்கை வைத்து மாத்திரம் வைத்துக் கொண்டல்ல, தகமைகளை தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு இலங்கை நாட்டில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த மஜீத் எம்பியவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2004 இந்த ஊரில் ஒரு ஜமாத் ஒரு 40 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் அவரை எம்பி என்று சொல்லி வரவேற்பதை விடவும், மினிஸ்டர் என்று சொல்லி வரவேற்பதை விடவும், அவரை என்னுடைய நண்பர் என்று சொல்லி வரவேற்பதில் பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அவர்தான் அன்வர் இஸ்மாயில் அவர்கள். என்னை கொழும்பில் பல தடவைகள் சந்தித்திருக்கிறார், பல தடவைகள் பேசியிருக்கிறார். நான் அவரை இங்கு வைத்துத்தான் 2004 அறிமுகம் ஆகிக்கொண்டேன். அதிலிருந்து அவருடைய மௌத்து வரைக்கும் ஒரு நெருங்கின உணர்வு இருந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலும் ஊருக்கு என்ன சரி செய்ய வேண்டுமே, சமூகத்துக்கு என்ன சரி செய்ய வேண்டுமே, ஊரை கட்டிக்காக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு வாலிபனாகத்தான் நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய வாலிப பருவத்திலேயே அவரை எங்களை விட்டு எடுத்துக் கொண்டு விட்டான், அல்லாஹ் அவரையும் புரிந்து கொள்வானார். இதே போன்றுதான் சம்மாந்துரை மண்ணில் இன்னும் ஒன்றிருக்கிறது, தொப்பி முஹிதீன் என்று சொல்லி சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக சொல்லக்கூடிய யுஎல்எம் முஹிதீன் எம்பி அவர்கள், அவர்களும் இந்த உரை சார்ந்தவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு புறத்தில் உலமாக்கள், இன்னொரு புறத்தில் அரசியல் தலைவர்கள், இன்னொரு புறத்தில் பாடசாலை அதிபர்கள், இங்கு இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மதரஸ் பாரஸ் கலாசாலையினுடைய அதிபர், இவர்களுக்கு முன்னால் இருந்த ஃபாரூக் சார் என்று சொன்னால் பல தடவைகள் தஸ்கரை அல் ஹக்கானியா அரபிக் கலாசாலைக்கு அவர் வந்து போயிருக்கிறார். ஜமாத்தில் வந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்திருக்கிறார். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, பல வகையான லாபங்கள், பல வகையான திறமைகளையும் பல வகையான சாதனையாளர்களையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு ஊராகத்தான் இந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நானும் இந்த நாட்டில் பல மதரசாக்களுடன் சம்பந்தம் வைத்திருக்கிறேன். 2 மதரசாக்களில் ஓதியிருக்கிறேன். அக்குருணை ரஹ்மானியாவில் ஓதிவிட்டு 2வதாக வந்து சேர்ந்தேன் தமிழ் இஸ்லாத்தில். அதற்கு பிறகு மீண்டும் அதே ரஹ்மானியாவில் போய் அங்கே பட்டம் வாங்கி என்னுடைய மேற்படிப்புக்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பல மதரசா
மதரசாக்களில் நிர்வாகத்தில் இருக்கிறேன். பல மதரசாக்களில் ஆசாங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த கல்வி குழுவில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட நான் சில உலமாக்களை பார்த்திருக்கிறேன், சில அறிஞர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு பாடம் நடத்துவது என்று சொல்லுவது பிரியாணி சாப்பிடுவதை விட இன்பமானது. சுவைத்து சுவைத்து அதனுடைய சுவையை அனுபவித்து அனுபவித்து அதை மெண்டு மெண்டு சாப்பிடுவதை போன்று பாடத்தையும் நபியினுடைய சுன்னாவையும் ஹதீஸையும் குர்ஆனுடைய தஃப்ஸீரையும் மெண்டு மெண்டு அதாவது சுவைத்து சுவைத்து சாப்பிடக்கூடிய சில உலமாக்களை பார்த்திருக்கிறேன். பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன், அவர்களில் ஒருவராகத்தான் உங்களுடைய ஆசான், உங்களுடைய தலை, உங்களுடைய தாருஷரியாவினுடைய சரியா கலாவிடத்தினுடைய அதிபராக தலைவராக இருந்து செயல்படக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் ஹஜ்ஜி முஹம்மது ஹஜ்ரத் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஓதிய சின்ன கிதாபுகள் அல்ல, ஃபத்ஹுல் கரீம் மட்டுமல்ல, நான் அவரிடத்தில் ஓதி இருக்கிறேன் மிஸ்காத்துல் மசாபிஹ் இருக்கிறேன். இதே போன்று உசூலுல் ஹதீஸுடைய முக்கியமான கிதாபுகளை எழுதியிருக்கிறேன். இன்றும் பெருமையுடன் சொல்லிக் கொள்வேன், நாங்கள் ஹதீஸ் ஒன்றை எப்படி சஹீஹ் தஈஃப் என்பதை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் பாகிஸ்தான் போய் படிக்க இல்லை. நாங்கள் 4ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது மீசானுல் இஃதிலாலையும் சீர் அலாமுல் நுபலாவையும் பிறட்டி ஒரு ஹதீஸுடைய தரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை 4ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் பொழுது, 5ஆம் ஆண்டில் மிஸ்காத் படிக்கும் பொழுது, இதே போன்ற உசூல் ஹதீஸுடைய ஆரம்ப கிதாபுகளை படிக்கும் பொழுது இந்த ஹஜ்ஜி முஹம்மது ஹஜ்ரத் அவர்கள் அனைத்து கிதாபுகளையும் கொண்டு வந்து விரித்து வைத்து ஒரு ஹதீஸை இப்படித்தான் தரம் காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடத்தை அவர் சொல்லித் தந்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் அதிலே அவர் இன்பம் கொண்டாடி இருக்கிறார், அதை நடாத்தி 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 அவருக்கு ஒரு வகையான இன்பம். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃஹத்திஸ், அல்லாஹ் அது அவருக்கு கொடுத்த ஒரு கலை, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு இன்பம். ஒரு ஹதீஸை நடத்தும் பொழுது அதை வேண்டுமென்றே சாட்டு போக்கு சொல்ல வேண்டும், ஊழியத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு இல்லாமல் நான் சேவை செய்ய வேண்டும், என்னால் ஒன்று ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் தான் அவர் பாடம் நடத்துவார். அதனுடைய வெளிப்படையாகத்தான், அதனுடைய பெருமையாகத்தான் இன்று 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு வீரனை போட்டு ஒரு பெரிய ஒரு விளையாடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவா கலாவிடத்தின் ஷரியா கலாவிடத்தின் இந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த ஒன்று சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆசான்கள் என்னுடைய நண்பர்கள் ஜலீல் ஹசரத் அவர்கள், மாரூப் ஹசரத் அவர்கள், இதே போன்று இன்னும் பெரிய ஒரு ஆசான் குலாம் இருக்கிறது, ஜாமியா நதீமியாவுடைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய ஒரு குரூப் சேர்ந்து இந்த கல்வி திட்டத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஹலீல் ஹசரத் அவர்கள் அவருடைய உரையில் சொன்னார்கள், ஜகாத் நிறுவனத்தை இந்த சம்மாந்துறை மந்தான் உலக இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியது. பைத் மஸ்ரபு ஜகா, அதாவது மஸ்ரபு இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய வட்டியில்லா கடன் முறையை, வில்லேஜ் ஃபண்ட், ஒரு கிராமைய ஒரு கிராமத்துடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது, ஒரு கிராமத்துக்கு சொந்தமான நிதி அமைக்கப்பட வேண்டும், நிதி சேர்க்கப்பட்டு அந்த கிராமத்துடைய நிதி வெளியே போகாமல் அந்த ஊருக்குள்ளே வைத்து பேணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்டதுதான் மஸ்ரபு இஸ்லாமி. அதையும் முதலாவதாக இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியவர்கள் சம்மாந்துறை மக்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். இதே போன்றுதான் நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதரசா கல்வி நாங்கள் சொல்லுவோம் ஆக்ராவுடைய கல்வி என்று சொல்லி, அல்லது நாங்கள் சொல்லுவோம் ஷரியாவுடைய கல்வி என்று சொல்லி, அந்த கல்வியிலும் சம்மாந்துறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய அமைப்பு இருக்கிறதே, இது எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லீம் கிராமங்களிலும், இலங்கையில் இருக்கக்கூடிய 735 பாடசாலைகளிலும், அதாவது முஸ்லீம்களுக்கு சொந்தமான முஸ்லீம்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய 735 பாடசாலைகளிலும் இதே கல்வி திட்டம். காலை பொழுதில் இவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நாங்கள் படிக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே இதைக்கு நீங்கள் கல்வி என்பதாகவோ கலை என்பதாகவோ அறிவு என்பதாகவோ விஞ்ஞானம் என்பதாகவோ எப்படியும் பேர் வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது தேவையின் கல்வி, அது நோக்கத்தின் கல்வி அல்ல, அது ஒரு தேவை. மனிதனுக்கு வீடு கட்ட வேண்டும், என்னுடைய வீட்டை எப்படி கட்டுமானம் செய்ய வேண்டும், எப்படி கட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மனிதனுக்கு பொருளியல் தேவைப்படுகிறது. நிதியை எப்படி வளர்க்க வேண்டும், நிதியை எப்படி பாதுகாக்க வேண்டும், இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பொருளாதார கல்வி தேவைப்படுகிறது. கணக்கியல் என்று சொல்லும் பொழுது ஜகாத்தை எப்படி கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும், அனந்தர சொத்தை எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும், முதலீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய லாபங்களை எப்படி பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கணக்கு கல்வி தேவைப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டுவிட்டால் எப்படி மருந்தெடுக்க வேண்டும், எவ்வளவு மருந்து குடிக்க வேண்டும், அது சம்பந்தமான கல்வி தேவைப்படுகிறது. இவைகள் அனைத்தும் தேவை. இந்த தேவையினுடைய கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் மாத்திரம் வீடு கட்டவில்லை, காகமும் வீடு கட்டுகிறது. மனிதன் மாத்திரம் வைத்தியம் செய்யவில்லை, மிருகங்களுக்கும் வைத்தியம் செய்யப்படுகிறது. இதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, உணவின் தேவை பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. களஞ்சிய படுத்துவதை எறும்பும் செய்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் தேவையின் கல்வி அனைவருக்கும் தேவை. இன்னும் ஒரு கல்வி இருக்கிறது, நோக்கத்தின் அறிவு. நோக்கத்தின் கல்வி, நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம், நாம் எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும், உலகத்திலே வாழ்ந்தோம் மௌத்தானோம் என்பதல்ல. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், வஜ்அல் லீ லிஸான சுத்கின் ஃபில் ஆகிரீன். அப்படியா? வஜ்அல் லீ லிஸான சுத்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம் உலகத்தில் வாழ வேண்டும், என்னுடைய பெயர் வாழ வேண்டும். நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம், என்னுடைய பெயர் உலகத்திலே வாழ வேண்டும். இந்த இடத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றிய இரண்டு சகோதரர்கள் ஜாமியா நதீமியாவை பற்றி பேசினார்கள், ஜாமியா நவீமியாவை பற்றி பேசினார்கள். நவீம் ஹாஜியார் மௌத்தாகிவிட்டார், அவர் இறையடி சேர்ந்து விட்டார், அவருடைய கபர் இருக்கிறது வேறு உலகில், ஆனால் அவர் உருவாக்கி விட்டு சென்ற ஜாமியா இருக்கத்தான் செய்யும் இன்ஷா அல்லாஹ். கயாமத்து வரைக்கும் இருக்கும் அந்த கலாசாலையில் இருக்கும், அந்த கலாசாலை பெற்று தந்த அந்த ஜாமியாவிலிருந்து பட்டம் பெற்று வந்த பட்டதாரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். தபலீகுல் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசக்கூடும் பொழுது தபலீகுல் இஸ்லாத்திலிருந்து வெளியான உலமாக்களை பற்றி பேசினார்கள். அன்புக்குரிய சகோதரரே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய பெயர்கள் வாழ வேண்டும், உலகத்தில் நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய திருநாமங்கள் பேசப்பட வேண்டும். பத்ருதீன் மஹ்மூத் ஒரு அரசியல் தலைவர் மௌத்தாகிவிட்டார், ஆனால் அவருடைய பெயர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏசிஎஸ் ஹமீத் சாதனை செய்துவிட்டு மௌத்தானார், ஆனால் அவருடைய பெயர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், உலகத்தில் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்களை அல்லாஹ் வாழ வைப்பான், அல்லாஹ் வாழ வைப்பான். மனிதனை மாத்திரம் வாழ வைக்கவில்லை, ஒரு எறும்பையும் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்த எலும்பு, சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்த எறும்பையும் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். சொல்லுகிறது, ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பற்றி கவலைப்படுகிறது, ஒரு எறும்பு தன்னுடைய இனத்தை பற்றி கவலைப்படுகிறது. அல்லாஹ் அந்த எறும்பை தியாமத்து வரைக்கும் வாழ வைத்து விட்டான். அந்த எறும்பினுடைய பெயர் குரானில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் பெருமுகர்களே, உளமாக்களே, கல்விமான்களே, நாங்கள் வாழ்ந்தோம் மௌத்தானோம் அல்ல, நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம், கயாமத்து வரைக்கும் வாழுவோம். ஒன்றை செய்துவிட்டு மௌத்தாகுவோம், சாதனை படைத்துவிட்டு மௌத்தாகுவோம், ஒன்றை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவோம். குறைஞ்சபட்சம் சாலிஹான குழந்தைகளையாவது விட்டுவிட்டு போம். மதரசாக்களை உருவாக்க கிடைக்கவில்லை, கலாசாலைகளை உருவாக்க கிடைக்கவில்லை, கல்விமான்களை உருவாக்க கிடைக்கவில்லை, ஊருக்கு சேவைகள் செய்ய கிடைக்கவில்லை. குறைஞ்சபட்சம் அடித்தளம், அதாவது அடிமட்டம் என்ன தெரியுமா, குறைஞ்சபட்சம் சாலிஹான குழந்தைகளையாவது விட்டு விட்டு போ. சாலிஹான குழந்தைக்கு என்ன வரைவிலக்கணம், சாலிஹான குழந்தைக்கு என்ன வரைவிலக்கணம், ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, உலமாக்கள் அல்ல, கல்விமான்கள் அல்ல, அல்லது பெரிய வர்த்தகர்கள் அல்ல, சாலிஹான குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன் ரப்பி லஸமீஉ துஆ. இப்ராஹிம் அலைஹி துஆ கேக்குறாங்க அல்லாஹ் ரத்தன. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், وَإِذْ قَالَتْ إِمْرَأَةُ إِمْرَانَ رَبِّ إِنِّي نَذَرْتُ مَا فِي بَطْنِي مُحَرَّرًا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேக்குறாங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا قَالَ رَبِّ إِنِّي وَهَنَ الْعَظْمُ وَاشْتَعَلَ الرَّأْسُ شَيْبًا. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பிள்ளைகள் கேட்ட துஆ, பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்ட துஆ, பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய முறைகள். ரப்பினா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சாலிஹான குழந்தை என்றால் என்ன? صالحான சந்ததி என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் கூ அன்ஃபுஸகும் வஹ்லீக்கும் நாரா. ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குல் இன்னல் ஹாஸிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், உண்மையான நஷ்டவாளி யாரு தெரியுமா? உண்மையான நஷ்டவாளி யாரு தெரியுமா? அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லீஹிம் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில் நானும் இல்ல, இந்த குடும்பமும் இல்ல, நானும் நஷ்டம், இந்த குடும்பமும் நஷ்டம், நானும் நரகத்துக்கு போறேன், இந்த குடும்பமும் நரகத்துக்கு போகுது. வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُمْ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ. எனக்கு இதெல்லாம் பேசி வரைவிலக்கணம் சொல்ற நேரத்தில் நான் இல்ல. சாலிஹான குழந்தைகள், குறைஞ்ச பட்சம் அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், பல வகையான ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், ஒரு மிக தெளிவான உண்மையை சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இருக்கக்கூடிய கல்வி திட்டம் இருக்கிறதே, பாடசாலை கல்வி திட்டம், அது சாதாரண தர பரீட்சை வரைக்குமாக இருக்கலாம், அல்லது அட்வான்ஸ் லெவல் வரைக்குமாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி படிப்பு பிஏ ஆக இருக்கலாம், அதற்கு மேலுள்ள எம்ஏ ஆக இருக்கலாம், அல்லது அதற்கு மேலுள்ள பிஎஸ்சி ஆக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக இருந்தாலும் இந்த பாடத்திட்டத்தை படித்து வெளியாகக்கூடிய ஒருவர் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அவருடைய சிந்தனா ரீதியாக அவர் முருத்தந்தாகத்தான் வெளியே வர வேண்டும். சிந்தனா ரீதியாக அவர் இஸ்லாத்துக்கு வெளியே தான் போக வேண்டும். ஏன், அவரை பார்த்தால் அவருக்கு என்ன தெரியும்? பிரிட்டிஷ் லோ நல்லா தெரியும். இவர் ஒரு லாயர், எந்த சட்டத்தை படித்திருக்கிறார்? இவருக்கு மனிதனால் இயற்றப்பட்ட, மனிதனால் உருவாக்கப்பட்ட ரோமர்களுடைய சட்டத்தை விளங்கி வைத்திருக்கிறார், ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை விளங்கி வைத்திருக்கிறார், பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை விளங்கி வைத்திருக்கிறார். நாங்கள் சொல்லுவோம், இவர் தான் சட்டத்தின் தந்தை என்பதாக. அவரிடத்தில் போய் கேளுங்கள், பார்ப்போம், இறைவனால் இறக்கப்பட்ட சட்டம் உங்களுக்கு தெரியுமா? குரானுடைய தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா? குரான் சொல்லக்கூடிய சட்டத்தினுடைய யாக்கு யதார்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுபஹானல்லாஹ். உலகத்தினுடைய சட்டத்தை எல்லாம் படித்திருக்கிறார், ஆனால் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட சட்டம் தெரியாது. ஃபல்யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் ẓாலிமூன் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன். உலகத்தினுடைய சட்டத்தை எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட சட்டம் தெரியாது. குல் ஜாஅல் ஹக் வஜஹகல் பாதில் இன்னல் பாதில கான ஜஹூகா. அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு நான் யாரையும் குறை சொல்ற நோக்கம் எனக்கு இல்ல. வஅன பரீஉ மின் ذلك கபராஅத் الذئب من ذبي يوسف عليه الصلاه والسلام. எனக்கு எந்த விதமான நோக்கமும் இல்ல யாரையும் குறை சொல்வது. உண்மையை சொல்லுகிறேன், இந்த நாட்டினுடைய ஒரு தலை சிறந்த முஸ்லிம் ஜட்ஜ், பல வகையான முஸ்லீம்களுடைய கோரங்களில் அவர் தலைமை வகிப்பார். பல வகையான பல மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழாக்களில் அவர் பிரதம அதியாக வந்து உரை நிகழ்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு ஜட்ஜ் நீதவான் ஒரு நாள் என்னுடன் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு சட்ட பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் எடுத்து கேட்பார். குறிப்பாக அனந்தர சொத்து சம்பந்தமான விடயங்களை இடக்கிட கேசிக்கொள்வார். ஒரு நாள் எனக்கு என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லவில்லை, மட்டும் அளந்து கொள்ள சொல்லுகிறேன். நாங்கள் புரிந்து கொள்வோம் இஸ்லாமிய கல்வி எங்களுக்கு எங்க, இஸ்லாமிய அறிவு எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது. அவர் கேட்டார், முஃப்தி எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, இந்த தண்ணி இல்லத்தி நோயாளியாக இருந்தால் தயமம் செய்யலாம் தானே? ஓ, தயமம் செய்யலாம். இந்த தயமம் செய்யும் பொழுது எப்படி வாய் கொப்பளிக்கிறது? தயமம் செய்யும் பொழுது எப்படி வாய தண்ணீர் தண்ணிய வாய்க்குள்ள ஊற்றுவது போன்று எப்படி மண்ணை போடுவது? யாரு சொல்றாரு? மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதம அதியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரதம நீதியரசர். எல்லாம் தெரியும், தயமம் தெரியாது. எல்லாம் தெரியும், ஒரு செய்ய தெரியாது. எல்லாம் தெரியும், சொல்ல தெரியாது. எல்லாம் தெரியும், தன்னுடைய பாக பிரிவினையை எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. நாங்கள் சொல்லுகிறோம், இருக்கக்கூடிய கல்வி திட்டம், இந்த கல்வியை முடித்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய கல்வி அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றிருந்தால் அவர் வெறிய வலுப்பொழுது முருந்தத்தாகத்தான் வெளியே வர வேண்டும். பொத்தன்ட்ட சொன்னோம், பொருளாதாரம் படிக்கிறீங்க பாப்பா, பொருளாதாரம் படிக்கிறீங்க, பொருளாதாரத்தில் முன்னேறுவீங்க மாஷா அல்லாஹ். ஒரு பொருளியலாக நீங்கள் ஒரு ஒரு பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிபுணராக நீங்கள் வரப்போறீங்க. உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய பொருளாதார கொள்கை? இஸ்லாமிக் பைனான்ஸ் அல்ல, இஸ்லாமிய வங்கித்துறை அல்ல, இஸ்லாமிய காப்புறுதித்துறை அல்ல, இஸ்லாமிய பொருளாதாரத்துறை. எப்படி வளங்களை வளர்க்க வேண்டும், எப்படி வளத்தை பாதுகாக்க வேண்டும், எப்படி வளங்களை களஞ்சியப்படுத்த வேண்டும், எப்படி வளங்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறதே, இந்த பொருளாதாரத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இது பரலைஸ் எக்கானமி. இது பரலைஸ் எக்கானமி. இந்த பொருளாதாரத்தினுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், பணக்காரனிடம் இருக்கக்கூடிய பணம் ஒரு நாளும் ஏழைக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட மாட்டாது. கைலாய கூன தூலத்தன் பைனல் அகுனியா இன்கும். இஸ்லாமிய பொருளாதார கொள்கையினுடைய மூல நோக்கமே பணம் பொருள் வளங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இது தனி தலையங்கமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. ஒரு மாணவனை கண்டு கேட்டேன், ஒரு ஆசானை கண்டு கேட்டேன், நீங்க மேற்கத்திய நாட்டவர்களால் ஏற்றப்பட்ட அந்த ஓபன் எக்கானமியையும், இந்த ரஷ்யாவின் மூலமாக சோவியத் யூனியனின் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பொருளாதார கொள்கையை பற்றி நீங்க ஸ்கூல்ல பாடசாலைகள்ல பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கிறீங்க, நீங்கள் இஸ்லாமிய பொருளாதார கொள்கையையும் கொஞ்சம் படிச்சு கொடுக்கலாமே என்று கேட்டால், அவர் விதைத்து கேட்கிறார், அப்படியொன்று குரான்ல இருக்கிறதா? இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்று சொல்லி ஒன்று இருக்கிறதா? சுபஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசினார்கள், எக்கானமியை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய கல்வி திட்டம் இருக்கிறது. இது உலகத்தினுடைய வாழ்வில் ஏதோ ஊதிய புரிவதற்கும் வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்கு போதுமானதாக இருந்தாலும், இதை படித்து முடித்து வெளியே வரும் பொழுது என்னை அறியாமலேயே சைக்காலஜிக்கலி நான் ஒரு முருத்தத்தாகத்தான் வெளியே வர வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாம் தெரியாது. உலகத்துடைய ரைட்ஸ் எல்லாம் தெரியும், இஸ்லாமிக் ரைட்ஸ் தெரியாது. எனவே அன்பாக சொல்லுகிறேன், சம்மாந்திரை வாழ் மக்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம், இதை இந்த நாட்டுக்கு பறைசாட்டுங்கள், இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துங்கள். பாடசாலை முடித்ததற்கு பிறகல்ல, பாடசாலைக்கு உள்ளேயே, பாடசாலை பாடத்திட்டத்திலேயே இந்த பாடங்களையும் நாங்கள் உள்வாங்க முடியுமா? அதற்கு அரசியலை எப்படி பாதிக்க முடியும்? எங்களுடைய பணத்தை எப்படி பாதிக்க முடியும்? எங்களுடைய திறமைகளை எப்படி பாதிக்க முடியும்? பாதித்து ஜாமியா அஸ்ஹர்ல இருந்துதான் இமாம் ஷாஃபி வெளியானார்கள். வெறுமனே இமாம் ஷாஃபி ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் மட்டுமல்ல, ஃபிக்ஹ் துறையில மாத்திரமல்ல, அந்த காவல மாத்திரமல்ல, கணக்கில மாத்திரமல்ல, அவர் வைத்திய துறையிலையும் மாமின் எல்லா கலைகளிலும் கல்விமானாக இருந்தார்கள், எல்லா கலைகளிலும் கலைஞராக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட திறமைசாலிகளை தான் எங்கிருந்து வெளியாக்கினான் தெரியுமா? ஜாமியா அஸ்ஹர்ல இருந்து வெளியாக்கினான், கல்வி கூடங்களிலிருந்து வெளியாக்கினான். எனவே நாங்கள் அன்பாக சொல்லுகிறோம், இரக்கமாக சொல்லுகிறோம், பழைய காலத்தின் பக்கமாக திரும்பிப்போம், பழைய காலத்தின் பக்கமாக நாங்கள் திரும்பிப்போம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், தீனுடைய கல்வியை இரண்டாக பிரிக்கலாம், தீனுடைய கல்வியை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சர்வ ஐனுடைய கட்டம், சர்வ ஐன் ஒன்றிருக்கிறது, கட்டாயம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அதை செய்துதான் ஆக வேண்டும். அது இவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமில்லை என்று சொல்லி யாருக்கும் சாட்டு போக்கு சொல்ல முடியாது. சர்வ ஐன் கட்டாயம் செய்தாக வேண்டும். இன்னும் ஒன்றிருக்கிறது சர்வ கிபாயா. சர்வ ஐன் என்று சொன்னால், ஒரு மதரசாவில் உதாரணமாக 4ஆம் ஆண்டு வரைக்கும் படித்துக் கொடுக்கக்கூடிய கல்வி, அதாவது அரபு சம்பந்தமான அரபு இலக்கணம், அரபு இலக்கியம், அரபுடைய சொல் சொற்பொழிவிடம் பற்றியுள்ள அரபு பாசை. ஏன் குரான் ஓதுகிறோம்? குரான் ஓதுகிறோம் 50 வருஷம் எனக்குண்டா, 35 வருஷம் நான் தொழுகிறேன், 35 வருடம் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் வீதம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியாது. 35 வருடம் ஒரு நாளைக்கு 5 முறை வீதம் என்று ஓடுகிறேன், ஆனா அர்த்தம் தெரியாது. ஒரு நாளைக்கு 35, ஒரு நாளைக்கு என்ன வயது 50 என்று சொன்னால், 35 ஆண்டுகளாக யாராவது மௌத்தான செய்தி கேள்விப்பட்டா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்றேன், ஆனா எனக்கு அர்த்தம் தெரியாது. அன்புக்குரிய சங்கையானவர்களே, இந்த உம்மட ஜனாதா, இந்த உம்மட ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதாவுக்கு முன்னால வந்து நான் தொழுவிக்க போறேன், என் உம்மட ஜனாதாவுக்கு முன்னால வந்து 4 தக்பீர் கட்ட போறேன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அலைஹின்ன, அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. 4 தக்பீர் கட்ட போறோம், என் உம்மட ஜனாதாவில நான் என்ன வாக்க ஓத போறேன், நான் என்ன சொல்ல போறேன். முதலாவது தக்பீர்ல அல்ஹம்து, 2வது தக்பீர்ல சலவாத்து, 3வது தக்பீர்ல சொல்ல போறேன் அல்லாஹும்ம அஃபிர் லஹா வர்ஹம்ஹா. என்ன அர்த்தம்? நாங்க என்ன கேட்கிறோம்? நாங்க என்ன துவா செய்ய போறோம்? அர்த்தம் தெரியாம கிளிக்குள்ளே போல ஓதுறோமா? அன்புக்குரிய சங்கையானவர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, நான் ஓதக்கூடிய குர்ஆனை நான் விளங்குவது எனக்கு ஃபர்வு ஐன், அது எனக்கு ஃபர்வு ஐன். தஃபீர் செய்ய போக வானம், விரிவுரை செய்ய போக வானம், மற்றவனுக்கு சொல்ல போக வேணும். முதலாவது குர்ஆன், குர்ஆனை நீங்க விளங்க கூடாதா? அந்த அளவுக்குரிய அரபை படிப்பது ஒவ்வொருவருக்கும் கடமை. இலங்கையில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு சொல்ல முடியாது எனக்கு அரபு படிப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லி. அகில இலங்கை ஜம்மியத்துலமா உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கல்வி நிறுவனங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரே, அரபு பாடத்தையும் அரபு இலக்கணத்தையும் இஸ்லாம் பாடத்தையும் இந்த நாட்டினுடைய சாதாரண பரீட்சையில் ஒரு முக்கியமான பாடமாக இஸ்லாம் பாடத்தை ஆக்கிவிட்டார்கள். அதற்கு மேலொரு படியாக நான் சொல்லுகிறேன், அரபையும் அரபு இலக்கணத்தையும் ஒரு புரட்டி எடுக்கக்கூடிய விருப்ப பாடங்களில் ஒரு பாடமாக இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சந்தர்ப்பத்தை நலுக விட்டு விடாதீர்கள். ஆனால் ஆனால் நாளைக்கு அடுத்த வருடம் அரபு பாடத்தை பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துவிட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு அரசியல்வாதிகளையும் பெரும் தலைவர்களையும் நாட்டு தலைவர்களிடத்தில் போய் கெஞ்சுவதில் எதுவுமே நடக்க மாட்டார், எடுக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை, எடுக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. எடுக்கப்படலாம், சந்தர்ப்பம் இருக்கிறது, சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை பாவித்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நாங்க சொல்றோம், காலையில கூட ஆட்சி முகமது மௌலவிக்கு சொன்னேன், இந்த முறைய ஒரு புத்தக வடிவத்தில போட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட ஒன்றை செய்து குழந்தைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியும். அதற்கு ஒரு ஷஹாதாவையும் கொடுப்போம், அதற்கு ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுப்போம். அதுக்கு பிறகு நீ பைத்து லஸ்கரையில ஓதோணம், வஹூரியாவில் ஓதோணம், மர்க்கஸ்ல ஓதோணம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலும், உனக்கு டாக்டராகவும் மேலும், உனக்கு இன்ஜினியராகவும் மேலும், உனக்கு படிக்க விருப்பம் இல்லை என்றிருந்தால் ஒரு வயலில் பைத்து வேலை செய்யவும் மேலும், உனக்கு வயல் இல்லை என்றிருந்தால் ஒரு முடிவெட்டக்கூடிய பாபராகவும் ஆக ஏலும். ஆனால் நீ ஒரு முஸ்லீமாக இருப்பாய், உனக்கு குர்ஆன் ஓத தெரியும், உனக்கு ஹதீஸும் தெரியும், உனக்கு மார்க்கமும் தெரியும். நாங்க யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம், நீங்க ஓதி முடிச்சா மதரசாவுக்கு தான் போகணும் என்று நாங்க சொல்றோம். இது ஃபர்து ஐன், இத கட்டாயம் ஓதுங்கோ, இத கட்டாயம் படிங்கோ. அன்புக்குரிய மாணவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த நியமத்துக்கு நீங்க நன்றி செலுத்த இல்லண்டா, அல்லாஹ் இந்த நியமத்தை பறிச்சிடுவான், இந்த நியமத்தை பறிச்சிடுவான். நான் சென்ற மாசம், இது ஏப்ரல் மார்ச் மாசம் 9ஆம் தேதி நான் கனடாவுக்கு போயிருந்தேன், நார்த் அமெரிக்காவில், வட அமெரிக்காவில், அட்லாண்டிக் ஓஷன் தொட்டு பசிபிக் வரைக்கும் சபர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அங்கிருக்கக்கூடிய பாடசாலைகளை போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். ஏனென்று சொன்னால், எங்க போனாலும் ரெண்டு விடயத்தை கூர்ந்து பார்ப்பேன், இஸ்லாமிய வங்கி முறை இருக்கிறதா, அது இருந்தால் அங்கிருந்து அவர்களிடமிருந்து எதை படித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களை அணுக பார்ப்பேன். இரண்டாவது பாடசாலைகளை நெருங்குவேன், பாடசாலைகளை பார்ப்பேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! எந்த நாள் ஆப்கானிஸ்தான்ல குர்ஆனை பத்த வச்சார்களோ, எந்த நாள் நேட்டோ படையினர் அந்த மார்ச் மாதத்தில் குர்ஆனை பத்த வைத்தார்கள் எங்க ஆப்கானிஸ்தான்ல, அதே நாள் நார்த் அமெரிக்காவில் வட அமெரிக்காவினுடைய கிராட் போட்டி நடக்குது, டொரண்டோவில் ஒரு நகர் பள்ளி வாசல்ல பெரிய ஒரு ஹால்ல, சுபஹானல்லாஹ், நார்த் அமெரிக்கா என்று சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவும் கனடாவும் மெக்சிகோவும் சேர்ந்தது தான் வட அமெரிக்கா. இந்த வட அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷனல் கிராஸ் கம்பன்ஷன் நடக்குது. நாங்க சொல்றோம், நீங்க குர்ஆன் ஆப்கானிஸ்தான்ல பத்த வச்சாலும் உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளை என்ற உள்ளத்துல குர்ஆன் இருக்கிறது. உங்களோட ஊர்ல பிறந்திருக்கக்கூடிய வெள்ளையர்கள் ஸ்லாத்துக்கு வந்தாங்க, உம்மா பாப்பா வெள்ளக்காரங்க புள்ள, இவன் குர்ஆன ஓதுறான் வந்துட்டு, வலக்கது யஸ்ஸரனல் குர்ஆன லிஸ்கிரி மஹல் மின் முத்தக்கிர். நார்த் அமெரிக்காவில் நீங்க தான் வந்து குர்ஆன பத்த வச்சீங்க ஆப்கானிஸ்தான்ல, ஆனா உங்களோட புள்ளேட உள்ளத்தில் அல்லா எங்களை குர்ஆன பாதுகாக்கிறான், உங்களோட புள்ளேட உள்ளத்தில் அல்லா எங்களை குர்ஆன வளர்க்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வளர்ந்து கொண்டிருக்கிறது, குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் அன்பாக சொல்லுகிறேன், மிகவும் இரக்கமாக சொல்லுகிறேன், மிகவும் பணிவாக சொல்லுகிறேன், இந்த மதரசாவுக்குள்ள போடுறது இது உங்களுக்கு சாய்ஸ் அல்ல, விருப்பமெண்டா போட ஏழும் என்று பிரின்சிபல் சொல்ல ஏழும், விருப்பமெண்டா போட ஏழும் என்று யாருக்கும் சொல்லேனும், நான் சொல்றேன் இது ஃபர்வு ஐன் உங்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுக விட்டீங்க என்றால் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்க பதில் சொல்லித்தராக வேண்டும். அந்த இந்த கோர்ஸை முடிச்சுட்டீங்க, ஒரு மாணவர் சொல்றாரு நான் ஜாமியாவுக்கு போக போறேன், ஒத்தர் சொல்றாரு நான் மதீனாவுக்கு போக போறேன், ஒத்தர் சொல்றாரு இல்ல நான் பேராதனை யூனிவர்சிட்டி தான் போக போறேன், ஒத்தர் சொல்றாரு இல்ல நான் இந்தியாவுக்கு தான் போக போறேன். நீங்க எங்க போனாலும் பிரச்சனை இல்ல, அது உங்களோட சாய்ஸ், அது உங்களுக்குரிய இஷ்டம். ஏண்டா உங்களுக்கு மார்க்க கல்வியில ஃபர்வு ஐன் தெரியும், அதுக்கு பிறகுள்ளது ஃபர்வு கிஃபாயா. இப்ப மதரசாவுக்கு போங்கோ, உங்களுக்கு இன்றைய வைப்பாங்க, உங்களோட ஆசையை பார்ப்பாங்க, உங்களுடைய விருப்பத்தை பார்த்து, உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து உங்களுக்கு தரம் தேவை என்றிருந்தால் நாலு பேர்தான் நீங்க குர்ஆன் படிக்கணும் என்று நாலு பேரை முத்தஹஸ்ஸிங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியது போன்று அது ஃபர்து கிஃபாயாவுடைய ஹஜ்ஜு. அந்த இடத்துக்கு நாங்க உங்களை கொண்டு வைப்போம். மதரசாக்களுக்கு போகலாம், பெய்தோர் ஆலிமாக ஆகியலும், ஒரு முஹத்திஸாக ஆகியலும், ஒரு முஃபஸ்ஸிலாக ஆகியலும், ஒரு லாயராக மாறையிலும், ஷரியாவுடைய லாயராக மாறையிலும், இஸ்லாமிக் எக்கானமிஸ்டாக மாறையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த நாட்டில் உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இதனால நான் அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், இதை யாரும் அற்பமாக பார்க்க வேண்டாம். மிகவும் உறுதியோட சொல்றேன், இது சர்வ ஐனுடைய கட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த கட்டத்தை எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுங்கோ. இதுல ஆண்களும் ஒன்று தான், இதுல பெண்களும் ஒன்று தான். ஆண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இதை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். முடியாத ஒன்றை குர்ஆன் ஒரு நாளும் சொல்லாது. எங்களுடைய சகோதரத்தில் இருக்கிற அப்துல் நாசர் சொல்லி அவர் ஒரு கதை சொன்னார் எனக்கு, முபாரக் ஹஜ்ரத் அவர்களுக்கு. சென்ற வாரம் இந்தியாவில் இருக்கிறார், நான் பேரை மறந்து விட்டேன். அவருடைய பேர் என்ன? எக்கானமிஸ்ட் அப்துல் ரஹ்மானா. இந்தியாவில் இருக்கிறார், இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் சகோதரர். அவர் ஒரு நல்ல ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு லாயர். அவருக்கு சட்டம் தெரியும், அவருக்கு அவர் பொருளாதாரத்துறையில் பட்டப்படிப்பை முடித்தவர். அவர் என்ன முடித்தது? இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கடைசியா ஒரு பழைய முஸ்லிம், 1980களுடைய கடைசி பகுதி இஸ்லாத்துக்கு வந்தவர். இஸ்லாத்துக்கு வந்தவரை இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான நிறுவனம் 1990களுடைய ஆரம்ப பகுதிகளில் இந்த நாட்டுக்கு அவரை அழைத்து, அவரை கொண்டும் நாங்கள் பொருளாதாரத்துறையில் பல வகையான புத்திமதிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி பல வகையான செமினார்களையும் ஒர்க் ஷாப்களையும் செஞ்சாங்க. இது 1990களுடைய ஆரம்ப பகுதிகளில். அப்புறம் முக்கியமான இஸ்லாமிய நிறுவனம் இவரை அழைத்து சொன்னது, எங்களுடைய நிறுவனத்திலும் நீங்கள் ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்தார்கள். அந்த தலையங்கம் என்னவென்று சொன்னால், வட்டி இல்லாத இஸ்லாம், வட்டி இல்லாத பொருளாதார, வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியமாகுமா? வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியமாகுமா? இதுதான் தலையங்கம். இவர் மேடைக்கு வந்தவர் தலையங்கத்தை பார்த்துட்டு கோபப்பட்டுட்டார். அவர் சொன்னாரு, இந்த தலையங்கத்தை எழுதியவர் முருத்தந்தாகிவிட்டார் சொல்லி. இந்த தலையங்கமே என்னுடைய ரிஜத்தை காட்டுகிறது. முடியாத ஒன்றை அல்லாஹ் செல்ல மாட்டான், முடியாத ஒன்றை அல்லாஹ் கடமையாக்க மாட்டான், முடியாத ஒன்று அல்லாஹ் கடமையாக்க மாட்டான். எனவே அன்பாக சொல்லுகிறேன், என்னுடைய அமானிதம், காலூ மஹ்ஜரத்தன் இலா ரப்பிக்கும், உண்மையை சொல்லுவது எங்களுடைய பொறுப்பு. இங்க இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களை வச்சுக்கொண்டு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களை வச்சுக்கொண்டு சொல்றேன், ஒரு விடயத்தை நீங்க கவனத்தில் எடுங்கோ. சம்மாந்துறை இருக்கும் முன்னுதாரணமாக வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பாடசாலைகள் அனைத்தும் கலவன் பாடசாலைகளாக இருக்கக்கூடாது. இது ஆண் பெண் கலப்பிடமில்லாத பாடசாலைகளாக மாற வேண்டும். ஆண் பெண் கலப்பிடமில்லாத பாடசாலைகளாக வேண்டும். அந்த பாதையில் நாங்கள் போக வேண்டும். அன்பான பெரியார்களே, அன்பான உலமாக்களே, மதரசாவுக்கு கொடுக்கிற பணத்துக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும் இந்த பாடசாலைகளுக்கு கொடுத்து, காணிகளை வகுப்பு செய்து, இடங்களை வாங்கி கொடுத்து, பில்டிங்களை கட்டி கொடுத்து, நீங்க சொல்லுங்க பாடசாலை இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும், இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். என்ன மன்னித்துக் கொள்ளுங்கோ, நான் வலியுறுத்த இல்லை. காலூ மஹ்ஜரத்தன் இலா ரப்பிக்கும் லிமா தஃஃபிரு கௌமன் அல்லாஹு யுஹ்லிகுஹும். காலூ மஹ்ஜரத்தன் இலா ரப்பிக்கும், நாம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்லோம், நாங்கள் சொல்லிட்டோம், நீங்க செய்யறது உங்களுடைய கடமை, பிரிக்கத்தான் வேண்டும். இது அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய மேகசின். இது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் இருந்து வெளியாகக்கூடிய மேகசின், ஜும்மா என்று சொல்லக்கூடிய மேகசின். இது வெரி ஃபேமஸ் மேகசின். இது இலங்கையில கூட எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் வாங்குறாங்க. இந்த மேகசின்ல எழுதியிருக்கிறாங்க எதை பத்தி என்று சொன்னா, அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவுக்கு கூடிய என்ன பாடசாலைகள் என்று சொன்ன, கலவன் பாடசாலைகள். கலவன் பாடசாலைகள் இந்த சமூகத்துக்கு லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா, இந்த சமூகத்துக்கு லாபம் உண்டாகுமா நஷ்டம் உண்டாகுமா என்பதை பற்றி எழுதப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு என்ன இருக்கிறது, இதை படித்து பாருங்கள். இதை மொழிபெயர்க்க வேண்டும். இதை மொழிபெயர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகவும் அன்பாக சொல்லுகிறேன், உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. கொழும்புக்கு போயிட்டு பார்த்தா பௌத்தர்கள் பாடசாலைகளை பிரித்துக் கொண்டார்கள். சிங்களவர்கள் அதாவது தமிழ் சமூகம் பிரித்துக் கொண்டு விட்டது, கிறிஸ்துவ சமூகம் பிரித்துக் கொண்டு விட்டது. சுபகானவா கொழும்புல காட்டுங்க பார்ப்போம், ஒரு பாடசாலை கலவன் பாடசாலை. கொழும்புல காட்டுங்க ஒரு பாடசாலை கலவன் பாடசாலை. கண்டியில காட்டுங்க ஒரு பாடசாலை கலவன் பாடசாலை. அக்குருணையில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி, மடவலை முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி, ஸ்ரீனாங்கோட்டை வேறுவலை முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி, அதாவது காத்தாங்குடி முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி, சாய்ந்தவரது கல்முனை மருதமுனை சம்மாந்துறை நிந்தவூர் அக்கரப்பத்து பாலமுனை அட்டாலச்சனை முஸ்லீம்களுடைய கோட்டைகள் பாடசாலையுடைய நினைப்பாடுதான். அன்புக்குரிய சகோதரே, இரக்கமாக சொல்லுகிறேன், யாரையும் கண்டிக்கவும் இல்லை, யாரையும் யாருக்கும் யாரையும் ஏற்கவும் இல்லை, உண்மையை சொல்லுவது கடமை என்பதன் காரணமாக சொல்லுகிறேன். இது வெறுமனே சம்மாந்துர ஜன்னியத்துலமாத்தான் இதுக்கு முடிவு செய்யணும் என்பதல்ல, சம்மாந்துரையினுடைய நம்பிக்கையாளர் சபைதான் இதுக்கு பொறுப்பு என்பதும் அல்ல. இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் இதுக்கு பொறுப்பு, ஒவ்வொரு தனி மனிதனும் இதற்கு வகை சொல்லித்தான் ஆக வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, அதனால் நான் இதை நீட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை. வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டிருந்தால் வேறொரு சந்தர்ப்பத்தில் இதனுடைய லாப நஷ்டத்தை பற்றி, சுபஹானல்லாஹ், எனக்கு இதனுடைய ஆய்வுகளை பற்றி, இந்த நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் செய்த ஆய்வுகளை பற்றி எனக்கு பேச முடியும். அதற்குரிய சந்தர்ப்பத்தில் நான் இல்லை என்றிருந்தாலும் கூட, வார மாதம் மே மாதம் 5ஆம் தேதி தர்கா நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனம் எங்களை அழைத்திருக்கிறார்கள். எதற்கென்று சொன்னால் இதை பற்றி பேச வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர வகுப்பு இருக்கிறது இதை பற்றி என்று சொன்னால், இந்த கலவன் பாடசாலைகளின் மூலமாக சமூகத்துக்கு கிடைத்த லாபம் என்ன என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த பக்கத்தின் பகுதி இருக்கக்கூடிய பாடசாலைகளை பிரிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் கல்வி நிறுவனங்களும் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பாக சொல்லுகிறேன், தனவந்தர்கள் கல்விமான்கள் வெறுமனே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கொடுப்பளவின் மீது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல மாத்திரம் நம்பி நிற்காம, எங்கட பாடசாலைகள் எங்கட பிள்ளைகள் படிக்கிறாங்க, எங்கட எதிர்கால சந்ததிகளுக்குரிய இடம், எனவே இந்த பாடசாலைகளை நாங்கத்தான் பராமரிக்க வேண்டும், நாங்கத்தான் கட்டிக்காக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோட காத்தை கொண்டைத்து கொடுக்காம உங்களோட பணத்தில் ஒரு பகுதியை கொண்டைத்து கொடுத்து இந்த பாடசாலைகளை கட்டிக்காக்க பாருங்க, மதரசாவையும் பாதுகாத்துக்கோங்க, பள்ளிகளையும் காத்துக்கோங்க. இது மிக முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு ஹஜ்ரத் அவர்கள் முபாரக் ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை மிகவும் அன்பாக சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் நேற்று கூட இந்த ஊருக்கு வரும் பொழுது, சென்ற வியாழக்கிழமை இந்த பிரதேசத்தினுடைய கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது, அறுத்தால் அனுபவித்தார்கள், அனுசரித்தார்கள், பாடசாலைக்கு பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது என்ற செய்தி எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆனாலும் கூட அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, கடையை துறப்பதற்கும் கடையை மூடுவதற்கும் பைத்துல் ஹலாவுக்குள்ள போறதுக்கும் டாய்லெட்டை விட்டு வெளியே வாரத்துக்கும் மனைவியோட குடும்பம் நடத்துறதுக்கும் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. நாங்க எப்ப கடை துறக்கோணும், நாங்க எப்ப கடை மூடணும், தொழுகைக்கு அழைக்கப்பட்டா கடையை மூடிடுங்கோ. கூட்டம் இருக்கிறாங்க, வியாபாரத்தை பொருட்படுத்த மாட்டாங்க, வாங்க சொல்லப்பட்டா பள்ளிக்கு போய்க்கிடுவாங்க. தொழுது முடிச்சுட்டீங்களா, கடையை போயிட்டு திறந்துக்கோங்கோ, எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சல்மான் பாரசி சொன்னாங்க, எங்களுக்கு வெளிவாசலுக்கு போற முறையை கூட சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே உண்டு சொல்றேன், ஒரு கஷ்டம் வந்துட்டது, ஒரு பிரச்சனை வந்துட்டது, இந்த பிரச்சனைக்கு நாங்க என்ன செய்யணும், கடை அடைச்சா யாருடைய எக்கானமி வாப்பா பணிய விழ போகுது, கடையை அடைச்சா யாருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகுது, கடையை மூடினா யார்ட பொருளாதாரத்தில் நாங்க போயிட்டு கைய வச்சிரோம், கடைய ஸ்கூல மூடினா யார்ட புள்ள ஸ்கூலுக்கு போகுதில்ல, ஸ்கூலுக்கு லீவு கொடுத்தா எத்தனை நாள் ஸ்கூல் அப்படி இல்லா போயிட்டுரும். சுபஹானல்லாஹ், எல்லாம் எங்களுக்கு தானே நஷ்டம். ஒண்ட நடந்துட்டு நான் நேற்றும் கூட முதலாத்து கூட நாங்க ஜும்ஆவுல கொழும்புல சொன்ன ஒண்ட சொல்றோம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் அத்துணை அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு செய்திய மன தைரியத்தோட சொல்றோம், எந்த ஒன்றையும் வைத்து அரசியல் லாபம் அடைய போக வேண்டாம். கொழும்புல நடந்த ஹர்த்தால், கொழும்புல நடந்த போட்டஸ்ட் இருக்கிறதே அரசியல் லாபத்துக்காக வேண்டி, ஜம்மியத்துலமாவை பிரித்து விட்டோம், ஜம்மியத்துலமா 2 உடைந்து விட்டது என்று சொல்லி பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்கள்கிட்ட வெபன்ஸ் இல்ல, எங்கள்கிட்ட ஆயுதம் இல்ல, எங்கள்கிட்ட மீடியா இல்ல, ஆனாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களோட இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி எங்களோட இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாதா எங்களோட இருக்கிறது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹூ, ஆயத்து சரியா? அல்லாஹ்வுடைய படை எங்களோட இருக்கிறது. யாரும் உலமாக்களுடைய மானத்தில் கை வைக்க கூடாது, உலமாக்களை தூத்தக்கூடாது, உலமாக்களை கொலை சொல்லக்கூடாது. உலமாக்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், உலமா சபை கண்ணியமானது. இந்த நாட்டினுடைய 99% மாணவர்கள் உலமாக்கள் சொன்னதுக்கு கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள். இருக்கக்கூடிய ஜம்மியத் உலமாக்களை அணுகி ஒரு பிரச்சனை வருகிறது, இதற்கு என்ன சொல்யூஷன், இதற்கு என்ன முறை, இதை நாங்கள் எப்படி செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நாட்டுக்கு நாங்கள் சேவை ஒரு மெசேஜ் கொடுப்போம். நீங்க யூஎன்பிக்கு போடுங்க, நீங்க காங்கிரஸுக்கு போடுங்க, நீங்க பிஏக்கு போடுங்க, நீங்க சோசியல் இந்த கட்சிக்கு போடுங்க என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் அதுக்குரிய மக்கள் அல்ல, ஆனால் நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம், நீங்க ஓட் போடக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், நீங்க யாருக்கு முன்னால பேச்சு புள்ளடி போடுறீங்களோ அவர் எப்படி இருக்க வேண்டும், அவரிடத்தில் நேர்மை இருக்கிறதா, அவர் என்ன சேவை செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு மொழி வளம் இருக்கிறதா, அவர் இதை சாதித்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒருவருடைய பேருக்கு முன்னால் நாங்கள் புள்ளடி இட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஜம்மியத் உலமா இன்ஷா அல்லாஹ் சமீபத்தில் வெளியிடத்தான் இருக்கிறது. எனவே ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அரசியல் போய் தலை போட மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாட்டை காப்பதற்கு, முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு மிக உறுதியோட சொல்லுகிறேன், ஐடென்டி கார்டில் தொப்பி போடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை சென்ற டிசம்பர் மாதத்தில் எடுத்துவிட்டார். டிசம்பர் தானே, டிசம்பர் மாதத்தில் உருவானது, யாருக்கும் தெரியாது. ஜிசி ஓலவர் செய்வதற்கான பிள்ளைகள் ஐடென்டி கார்டு எடுக்க போன எங்களுடைய மதரசா மாணவர்கள் போன சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தொப்பி போட்டதற்கு இதுக்கு பிறகு ஐடென்டி கார்டு எடுக்க முடியாது, மதரசா மாணவர்கள் தொப்பியை கலெக்ட வேண்டும். என்ன செய்ய வேண்டும், சென்ற வருடம் ஜிசி ஓலவர் எக்ஸாமுக்கு போகும் பொழுது கூட ஐடென்டி கார்டு எடுத்தவர்கள் தொப்பி இல்லாமல் எடுத்துக்கொண்டுதான் போனாங்க. இந்த நாட்டில் சுமார் 30 மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள், எத்தனை பேர் பேசினார்கள், எத்தனை பேர் எழுப்பினார்கள். தன்னுடைய ஆசனத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னை இனங்காட்டி கொடுக்க கூடாது. நான் பேசினா என்ன வெளியே போட்டுடுவாங்க என்பதற்காக வேண்டி மௌனம் சாதிக்க கூடாது. நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், நாங்கள் பேச வேண்டும். அகில இலங்கை ஜம்மியத் உலமா அல்லாஹ் அதனுடைய பலத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு ஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். நேரடியாக போனோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்து சொன்னோம், 30 இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான யுத்தம் இருந்தது, அந்த யுத்த காலத்திலேயே நாங்கள் தொப்பிய கலட்டல்ல, நீங்க கலட்ட சொல்லவும் இல்லை. எங்களுடைய பெண்கள் பர்தா போட்டிருந்தார்கள், ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் முகத்தை திறவுங்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேகமான சோதனை சாவடிகள் கூட எங்களுக்கு சொன்னார்கள், அவசியம் என்ன, முகத்தை துறக்க தேவையில்ல, போங்கோன்னு சொன்னாங்க. இப்ப யுத்தம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தலையை துறக்க வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அரை மணி நேரம் போகவில்லை, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சொன்னார், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், இதற்கு பிறகு அந்த சட்டம் இருக்க மாட்டாது என்று சொன்னாரு. அகில இலங்கை அதை கூட நாங்கள் வென்றெடுத்தோம். அன்புக்குரிய அரசியல் தலைவர்களே, அரசியல் பிரமுகர்களே, சம்மான் துறைக்கு மட்டும் பேசவில்லை, அகில இலங்கைக்கு பேசுகிறேன். நீங்கள் பாராளுமன்றம் போனது உங்களுடைய சொந்த விருப்பத்தில் போகல, நாங்க தந்த வாக்கில தான் நீங்க போனீங்க, நாங்க தந்த வாக்கு எடுத்துக் கொண்டுதான் போனீங்க. அங்க போயிட்டு நீங்க எங்களுக்காக வேண்டி பேசாம நீங்க உங்களுக்கு பேசக்கூடாது. தம்புள்ள பள்ளியுடைய சம்பவத்தில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஜம்மியத் உலமாவுக்கு கட்டுப்பட்டார்கள் அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியுடன் போய் சேர்ந்து என்ன பேசினார்கள், என்ன கதைத்தார்கள். எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கிறது, எங்களுக்கு பதிவு இருக்கிறது. நீங்க என்ன கதைத்தீங்க, நீங்க என்ன கூட்டி கொடுத்தீங்க, ஆட்சி அமைப்பதற்கும் அரசியல் போய் தலை தூந்து உங்களுடைய ஆசனங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு என்ன செஞ்சீங்க என்பதும் எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சொன்னோம், பாராளுமன்றத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அத்துணை எம்பிகளும் பாராளுமன்ற மெம்பர்களும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் 16 மேற்பட்ட எம்பிமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மினிஸ்டர்கள், அமைச்சர்கள் உடன்பட்டார்கள். அனைவருமே சைன் பண்ணி அதுல எல்லாரும் யாரும் விடுபடாமல் ஃபௌசி ஹாஜியார் தொட்டு, மினிஸ்டர் ஃபௌசி தொட்டு, ரவுப் ஹக்கீம் தொட்டு, அஸ்வர் ஹாஜியார் தொட்டு, காதர் ஹாஜியார் தொட்டு இருக்கக்கூடிய எல்லா ரிசாத் பதிர்தீன் உட்பட அத்துணை எம்பிகளும் அதுல சைன் பண்ணி ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. யாருக்கெண்டா? பாராளுமன்றத்தினுடைய, அதாவது ஜனாதிபதிக்கு இது விசாரிக்கப்பட வேண்டும். இந்த பள்ளி என்னட பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு அவர்கள் உடன்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மீலாது ரஹமத் செய்வானாக. அந்த உடன்பாட்டை ஒரு ஒற்றுமையான உடன்பாடாக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பாக சொல்லுகிறேன், இரக்கமாக சொல்லுகிறேன், நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை துஆவின் மூலமாக தீர்த்துக் கொள்ள பார்ப்போம். அல்லாவின் பக்கமாக முன்னோக்கி தீர்த்துக் கொள்ள பார்ப்போம். அல்லாவின் பக்கமாக திசை திரும்பி தீர்த்துக் கொள்ள பார்ப்போம். அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அமைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக, நம் அனைவரையும் காத்தருவானாக, ஆரோக்கியமான வாழ்வை நிசீவாக்குவானாக, பொறுமதியான உறுதியான நிலைப்பாட்டை நிசீவாக்குவானாக, உலமாக்களுக்கு வழிபட்டு உலமாக்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து வாழக்கூடிய முஸ்லீம்களாக்கி வைப்பானாக. இந்த மதரசாவை, இந்த கலாபீடத்தை, இந்த தேசிய பாடசாலையை சம்மாந்துரை இருக்கக்கூடிய அத்துணை வளங்களையும், அத்துணை கல்விமான்களையும், அரசியல் பொறுப்பவர்களையும், உலமாக்களையும் பாதுகாத்து சிறந்த முன்மாதிரியான ஒரு ஊராக, ஒரு தேசமாக, ஒரு கிராமமாக இந்த ஊரை ஆக்கிரமிப்பானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. For more lectures, visit slhub.com.